நேற்றைய கதையில் ஆதிசங்கரர் கீதாபாஷ்யத்தில் கூட பக்தி மார்க்கத்தை பத்தி விசேஷமா சொல்லியிருக்கார் அப்படிங்கறத பார்த்தோம். இன்னைக்கு ஆதிசங்கரர் குமாரில பட்டர் அப்படிங்கிறவரை பிரயாகையில் போய் பார்க்கிறார். அதுக்கு முன்னாடி ஆதிசங்கருடைய அவதாரம் இந்த 72 துர்மதங்களை கண்டனம் பண்ணி ஷண்மதங்களை ஸ்தாபனம் பண்ணி அத்வைத தத்துவத்தை பிரகாசிக்க பண்ணுறது, அதுக்கு பிரம்மசூத்திர பாஷ்யம் எழுதி நான் பூமியில் தர்மத்தை நிலைநாட்டுகிறேன் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி வாக்கு கொடுக்குறார். அப்போது தேவர்கள் கிட்ட பிரம்மாட்ட நீங்கள் சரஸ்வதி தேவியோடு பூமியில் அவதாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். சுப்பிரமணிய சுவாமியை நீ போய் பூமியில் அவதாரம் பண்ணுன்னு சொல்கிறார். அப்படி சுப்பிரமணிய சுவாமியோட அவதாரமா பூமியில வந்தவர் குமாரில பட்டர்ங்கிறவர். அப்ப தேசத்துல பலவிதமான மதங்கள் இருந்திருக்கு. அதுல கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு சாரு வாக்கம் அப்படின்னு வாழ்க்கைன்னு ஒண்ணு கிடைச்சிருந்ததுன்னா அனுபவிக்க வேண்டியதானே. இதுல என்னத்துக்கு சந்நியாசம், யாராவது அப்படி முட்டாள்தனம் பண்ணுவாளா? சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் வாழ்க்கை. நல்லா குடிச்சிட்டு ஆடி பாடிண்டு நல்லா சாப்பிட்டு இருந்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு இப்படியே ஒரு மதம். இதுக்கு ஆள் சேர்றது கஷ்டமா? ரொம்ப சுலபம் தானே. அப்புறம் மன்மத மதம், யம மதம், இப்படியெல்லாம் இதுலெல்லாம் இப்போ கூட கேள்விப்படுறோம். ஒரு 50 பேர் சேர்ந்து எல்லாருமா அமெரிக்காவில் கேள்விப்பட்டிருக்கேன். 50 பேர் 100 பேர் சேர்ந்துட்டு எல்லாரும் ஒரே நிமிஷத்தில் ஒரே நேரத்தில் விஷத்தை சாப்பிட்டு பகவான்கிட்ட போகிறோம் அப்படின்னு. அவளோட பகவான் யமன் தான். அது மாதிரி மன்மத மதம்னா இந்த மது மாம்சம் மைத்துனம் இதுவே ஒரு வழிபாடாக வச்சுக்கிறது. மகாபிரிவா சொல்கிறா இதெல்லாம் வந்து யாருக்காவது ஏதாவது ஒரு சித்தி கிடைக்குமா இருக்கும், ஆத்ம அனுபவம் என்ன கிடைக்கும்னு சொல்ல முடியல. இதெல்லாம் ஒரு மதங்களாக இருந்திருக்கு, இதெல்லாம் கத்தி மூணு மேலே நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல வந்தேன். ஆனால் அத்வைத்த சாதனை தான் கத்தி மூணு மேலே நடக்கிற மாதிரின்னு சொல்லியிருக்கா பிரிவாள்னா. இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வாசலால் வராமல் கொல்லப்புறமா ஏறி குதிச்சு கக்கூஸ் வழியாக வர மாதிரி, ஏறி குதிக்கும் போது கை கால் உடையாமல் இருக்கணும், அமைத்தியத்தை மிதிக்காமல் இருக்கணும். என்னத்துக்கு அது உனக்கு நேராக ராஜபாட்டையா மகான்கள் காமிச்ச வழி இருக்கே அப்படின்னு. இந்த மாதிரி துர்மதங்கள் எல்லாம் நிறைய இருந்திருக்கு. இதுல ரொம்ப பிரபலமா ரொம்ப ஒரு சக்தியோடு அந்த காலத்தில் இருந்தது வந்து புத்த மதம். இந்த புத்தருங்கிறவர் ஆக்சுவலா அவர் ஹிந்து மதத்துல வந்த ஒரு உயர்ந்த விவேகி தான். அவர் பேரால ஒரு மதம் உருவாகி அவ வந்து ஒரு அஹிம்சை அந்த மாதிரி கோட்பாடுகள் எல்லாம் வச்சுட்டு நம்ம வர்ணாசிரம தர்மம் எல்லாம் கிடையாது, வேதமே கிடையாது, வேதத்தையே அவ வந்து கைவிட்டுடுறா, அதில் பண்ணுற யாகங்கள் எல்லாம் பண்ண வேண்டாம், அதெல்லாம் அஹிம்சை அப்படின்னு சொல்லி, ஈஸ்வரனே கிடையாது, நிரீஸ்வரவாதம் அப்படின்னு சொல்லி தெய்வ பக்தி அதெல்லாம் போக்கிடுறா. அவ ஒரு ஞானம் மாதிரி ஒன்று சொல்றா, அது வந்து அப்படியே மனசை இல்லாமல் பண்ணிக்கிறது, ஒரு விளக்கை ஊதி அணைக்கிற மாதிரி மனசே இல்லாமல் பண்ணிட்டா அதுதான் முடிவு, ஒரு பாழ் வெளியில் போய் நிற்கிறது தான் முடிவுங்கிற மாதிரி அவளுடைய அந்த ஞானத்தோட ஒரு டெஃபினிஷன் இருக்கு அப்படின்னு தெளிவாக சொல்கிறா. ஆனால் இந்த புத்த மதத்தில் சில ஜனங்களுக்கெல்லாம் வந்து யாராவது ஒரு மகாத்மான்னு ஒருத்தர் இருந்தார்னா அவர் சொல்லது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு அவள் வழியில் போக ஆரம்பிச்சிருவா. இந்த புத்த மதத்தோட பின்னாடி வந்தவள்லாம் அரசர்களெல்லாம் ஒரு மந்திர தந்திரங்கள்லாம் வச்சு மெஸ்மரைஸ் பண்ணி அரசர்களுடைய செல்வாக்கு வாழ்க்கை இருந்தது. அதனாலையும் அந்த மதம் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருந்தது. இந்த நேரத்தில் இந்த திரும்பவும் வேத மதத்தை புதுப்பிக்கிறதுக்காக அதை திரும்பவும் ரொம்ப மறுமலர்ச்சி அடைய பண்ணுறதுக்காக குமாரில பட்டர் அவதாரம் பண்ணார். அவர் இந்த வேதத்தை சொன்ன கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும், யாகாதிகள்லாம் யக்ஞ யாகாதிகள்லாம் பண்ணணும் அது நம்முடைய கடமை அப்படிங்கிறத பிரச்சாரம் பண்ணி திரும்பவும் அந்த வேத மதத்துக்கு உயிர் கொடுத்தார். அந்த வேதத்துல எல்லாமே சொல்லியிருக்கு, ஒழுக்கமும் சொல்லியிருக்கு, கர்மாவும் சொல்லியிருக்கு, வைதிக கர்மாக்கள், பக்தி இருக்கு, யோகம் இருக்கு, ஞானம் இருக்கு. இல்ல ஏதா கொஞ்சம் கொஞ்சத்தை எடுத்துட்டு ஒரு மத மாட்டம் மத்த அவ்வளவு முழுக்க இருக்க எல்லா மதங்களுக்கும் வேதம் தான் ஆதாரம். ஆனா நம்முடைய அத்வைத்தம் இது ஒன்னொன்னும் படி முடிந்த முடிவா ஞானத்தை அடையணும். அந்த ஞானங்கிறது வந்து ஒரு அனுபவம், அதை வந்து கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலருங்கிற மாதிரி அதை சொல்லி புரிய வைக்கிற விஷயம் இல்லை. ஆனால் அது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஞானிகள் இருக்கா அவளுடைய அவ வந்து அந்த நிர்விகல்ப சமாதியில இருக்கா, ஏதோ ஒரு நிமிஷம் அதுலேருந்து வெளியில வந்து சில வார்த்தைகள் பேசுறா ரமண பவான் மாதிரி, அந்த பேசும்போது நமக்கு தெரியறது இவளுடைய அனுபவம் பேரானந்தம் அப்படின்னு. அதனால அந்த அத்வைத தத்துவங்கிறது இந்த படிகள்லாம் ஏறினா மேல போய் சேர வேண்டிய ஒரு உச்சாணி கொம்புல இருக்கிற ஒரு உயர்ந்த நிலை அப்படிங்கிறது, அதுதான் வேதத்துடைய முடிந்த முடிவான செய்தி அப்படிங்கறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு பெரிவா தட்சிணாமூர்த்தி ஆதிசங்கரர் அவதாரம் பண்ணப்படுறார். அதுக்கு ஒரு 50 வருஷம் முன்னாடி இந்த குமரில பட்டர் அவதாரம் பண்ணி கர்மாவெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அந்த பௌத்த மதத்தை கண்டனம் பண்ணி கர்மா பண்ணணுங்கிறத அவர் நிலைநாட்டினார். அதுக்கு அவர் என்ன பண்ணார், இந்த புத்தர்களோடையே சேர்ந்து அவளுடைய மதத்தை முழுக்க கத்துண்டாதான் நம்ம அவ என்ன சொல்றான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு சரியான எதிர்வாதம் பண்ண முடியும், கண்டனம் பண்ண முடியும் சொல்லி அவர் புத்த நாட்டம் அவளுடைய விஹாரத்திலே போய் நான் அவங்கள்ட்ட வந்து படிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி 7 வருஷங்கள் இருந்து அவளோட விஷயங்கள் எல்லாத்தையும் நன்னா கத்துன்றார். ஆனாலும் அவ வந்து வேத நிந்தனை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் இவர் முகம் வாடுமா, கள்ள ஜலம் வந்துருமா, அப்ப என்னாச்சு உனக்குன்னு கேட்டா இல்ல இல்ல கண்ணில் தூசி விழுந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரான். ஆனா அவ கண்டுபிடிச்சிட்டாளாம் கடைசியில, இந்த பாப்பா அங்க எடுத்தானே இவன் வெளில அனுப்பக்கூடாது, இவன் நம்முடைய மதத்தை நல்லா கத்துட்டான், இவனை வந்து முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு மாடி கூட்டின்னு போய் 7வது மாடியிலேருந்து தள்ளி விட்டாளாம். அஹிம்சை பிரச்சாரம் பண்றவா அவளோட மதத்துக்கு ஆபத்துனோடனே இந்த மாதிரி பண்ண அவர் விழும்போது குமரில பட்டர் வேதமே சத்தியம், அது என்ன காப்பாத்தும் அப்படின்னு சொல்லாம வாயில ஒரு வார்த்தை கொஞ்சம் மாறி, எதி பிரமாணம் ஸ்ருதியோ பவந்தி, ஸ்ருதி என்பது பிரமாணமாகுமானால் எனக்கு என் உடம்புக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7வது மாடியிலேருந்து கீழே விழுந்தாரா. அவருக்கு உயிராபத்து ஒன்றும் ஆகல, கண்ணில் ஒரு காயம்பட்டுதான். அவர் ஏன் எனக்கு காயம்பட்டுதுன்னு கேட்டாராம். நீங்க அந்த எதி பிரமாணம் வேதம் பிரமாணமானால் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால அது உங்களுக்கு ஒரு சின்ன காமிச்சு கொடுத்துடுத்து, வேதம் தான் பிரமாணம் அப்படின்னு சொல்லியிருந்தா இது கூட பட்டிருக்காது அப்படின்னு அசரீரி கேட்டுதான் அவர். அதுக்கப்புறம் அவருடைய அந்த பௌத்த மதத்தோட ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரொம்ப அழகழகான கண்டனங்கள் பிரதிவாதங்கள் எழுதி அந்த பௌத்த மதத்தையே ரொம்ப இல்லாம பண்ணிட்டார். 50 வருஷத்துல பெரியவா விளையாட்டா சொல்றா, இந்த பிரம்மா சரஸ்வதி முருகப்பெருமான் எல்லாரும் அவதாரம் பண்றா, ராமரோட அவதாரம் பண்ணும்போது ராம சகாய ஹேத்தோஹோ அப்படின்னு தேவர்கள்லாம் பூமியில சுக்ரீவனாகவும் ஹனுமாராகவும் அவதாரம் பண்ணி ராமருக்கு சகாயம் பண்ணா, இங்க வந்து பிறந்தவா வந்து ஆதிசங்கரரை எதிர்க்கிறதுக்காக வந்து பிறக்கிறா, அவளோட ஆதிசங்கரருக்கு எதிர்த்து வாதம் பண்றா. ஆனாலும் அவ பெரிய சகாயம் பண்ணிருக்கா, என்னன்னா இந்த பௌத்த மதம் அல்மோஸ்ட் இல்லாம பண்ணிட்டாவா. குமாரில பட்டரும் மண்டன மிஸ்ரரும் திரும்பியும் நன்னா வேத மதம் நன்னா செழிக்கும்படியா பண்ணியிருந்தா. ஆனா அவ வந்து ஸ்கூல் படிப்பு முடிச்சோன்னே இதே போறோம், காலேஜ்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கர்மா பண்ணிட்டு இருந்தாலே போறோம், அதுக்கு மேல ஒண்ணும் வேண்டியது இல்ல, வேதத்துல வந்து ஞானம் நைஷ்கர்மிய சித்தி அப்படியெல்லாம் காரியமே இல்லாத நிலைமை அப்படிலாம் சொல்றது வந்து ஒரு அதை அப்படியே எடுத்துக்கூடாது அப்படின்னு கர்மாவை விடாமல் பண்ணணும். வேதத்திலேயே கடைசி நான் 100 வருஷம் இருந்தால் 100 வருஷம் வரைக்கும் விடாமல் கர்மாலாம் பண்ணணும்னு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துட்டு பஷ்யேம சரதஸ்ரதம் ஜீவேம சரதஸ்ரதம்லாம் இருக்கு. அதனால நம்ம கர்மாவை விடவே கூடாது, சன்னியாசங்கிறது தப்பு அப்படின்னு அவ கர்ம மீமாம்சைங்கிற ஒரு கொள்கையை ஸ்தாபிச்சு அதை ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பௌத்தர்களும் ஒரு ஞானம் மாதிரி ஒன்று சொல்றா, அது அவைதிகமான ஞானம். ஆச்சாரியால் வந்து சொல்ல போறது வைதிக மதத்திலிருந்து கர்மா பக்தி அதோட முடிவில் ஞானம். ஸோ பௌத்த மதத்துக்கு அப்புறம் நேராக ஞானத்துக்கு ஆச்சாரியால் வந்து அதை சொன்னான்னா ஜனங்கள் குழம்பிப்படுவா. அதனால நடுவில் அந்த அவைதிகமான பௌத்தத்தை கண்டனம் பண்ணி இல்லாமல் பண்ணி அடுத்தது இந்த வேத மதத்தை சொல்லி இதில் இருக்கிற நம்முடைய யாக யஜ்ஞாதிகளெல்லாம் திரும்பவும் நன்னா பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஆச்சாரர்கள் வந்து இதெல்லாம் ஒரு படி, இதுக்கு மேலான ஞானம்னு ஒரு நிலைமை இருக்கு அப்படிங்கிறத சொல்லி அதை வந்து புரிய வச்சார் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. அந்த குமாரில பட்டர் இந்த மாதிரி வேத மதத்தை பூர்வ மீமாம்சையை நன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண பின்ன நம்ம இருக்கும்போது பண்ணோம், நமக்கு நல்லா வயசாகிடுது, நம்ம சாகிறதுல கூட சாஸ்திரம்தான் பிரமாணம், சாஸ்திரத்தோட முக்கியத்துவத்தை காமிக்கிற மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினச்சாராம். என்ன பண்ணோம்னா இந்த உயிரை விடுறத கூட சாஸ்திர சம்மதமாக விடணும் அப்படின்னு சொல்லி, நான் அவளோட தியரியில் கர்மாக்கு பலன் இருக்கு, கருணை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கர்மா பலன்தான். அதனால் பாபத்துக்கு பிராயசித்தம். அவர் நான் குரு துரோகம் பண்ணிட்டேன், பௌத்தர்கள்ட்ட போய் எல்லாத்தையும் கத்துண்டு ஆனால் அவளோட மதத்தையே நான் நிரசனம் பண்ணிட்டேன், அந்த பாபத்துக்கு குரு வருத்தப்படும்படியாக பண்ண பாபத்துக்கு என்ன பிராயசித்தம்னு புஸ்தகத்தில் தேடினாராம். அதில் தன் உடம்பை ரொம்ப வருத்திண்டு உயிரை விடுறது தான் பிராயசித்தம்னு போட்டிருந்தது தான். ஸோ பெரியவா சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை போட்டிருந்தா அந்த புஸ்தகத்தை நம்ம நெருப்பில் போட்டுருவோம். குமாரில பட்டர் வந்து ஆஹா இப்படி ஒரு வழி கிடச்சிட்டேன்னு சொல்லி உமிய பெரிய ஆள் உயரத்துக்கு உமியை சேர்த்து அதில் நெருப்பு வச்சு அதுக்குள்ளே உட்காந்துட்டு உயிரை விட்டுட்டு இருந்தார். இது ஆச்சாரியால் கேள்விப்பட்டார், ஆஹா இந்த மாதிரி பண்ணுறார், இந்த குமாரில பெற்ற போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு காசிலேருந்து பிரயாகைக்கு ஓடோடி வந்து அந்த குமாரில பெற்ற பார்த்து அவர்கிட்ட இந்த பகவத்கீதையை வச்சுட்டு பெரியவா இந்த இடத்துல அந்த கர்மாலேருந்து ஞானத்துக்கு எடுத்துன்னு போகிறா, அந்த சில ஸ்லோகங்களை நான் சொல்கிறேன், எனக்கும் அவ்வளோ தெரியாது இருந்தாலும் இது புரிகிற மாதிரி இருக்குது, இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நஹி தேகபிருதா சக்கியம் தியக்தும் கர்மாணி அசேஷதா. உடம்பு இருக்கிறவன் நான் இந்த உடம்பு நினைக்கிறவனால காரியங்களை ஒரேடியாக விட முடியாது. கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன்னு இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சார சவுச்சதே. ஒருவன் கர்மாவில் ஆசைகள் இருக்கும்போது, உலக விஷயங்கள் அவனுக்கு ஆசைகள் இன்னும் மிஞ்சி இருக்கும்போது வாசனாபலத்தினால இந்திரியங்களை மட்டும் அடக்கிண்டு மனசால ஒருத்த வந்து அந்த போகங்களெல்லாம் பண்ணிட்டு இருந்தான், காரியங்களெல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னா அது மித்யாச்சாரா, அது ஹிப்போக்ரசி அப்படின்னு சொல்றார். அதனால நீ பண்ண வேண்டான்னு நினைச்சாலும் சுவாவஜேன கௌந்தேயா நிபத்தா ஸ்வேன கர்மனா கர்த்தும் நேச்சசி என்மோகாத்து கரிஷ்யஸ்யேவ சோபித்தது. நீ பண்ண வேண்டான்னு நினைச்சாலும் அதுதான் நீ மோகவசாத்து பண்ணுவ, அதனால நீ வந்து நான் யுத்தம் பண்ணுமா அப்படிங்கிற க்ஷத்ரியன் யுத்தம் வந்திருக்கு, நீ யுத்தம் பண்ண வேண்டியதுதான். அப்போ அதை என்ன எப்படி பண்ணணும்னா தத்குருஷ்வ மதர்ப்பணம், எனக்கு அர்ப்பணம் பண்ணிடு, இதோட பலாபலன்களை பற்றி நினைக்காத அப்படி நீ பண்ணினா லிப்யத்தே நசபாபேன பத்மபத்ரம் இவாம்பசா. ஒரு தாமரை இலையில தண்ணி ஒட்டாத மாதிரி இதோட பாபங்கள் உன்னை ஒட்டாது. இப்படி நீ பண்ற கர்மாவை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணினா சித்த சுத்தி ஏற்பட்டு ஞானத்துக்கு உனக்கு அருகதை ஏற்படும். சுகர்மணா தமபியர்ச்ச சித்திம் விந்தந்தி மாணவஹா. இந்த சித்தி ஒரு சாதாரண சித்தி, இதுலேயே வந்து அப்புறம் ஞானத்தை பற்றி தெரிஞ்சுட்டு அந்த சாதனைகள்லாம் பண்ணிகிட்டே வந்தேன்னா நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி. நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு காரியமே பண்ணாத ஒரு நிலைமை இருக்கு, அது உனக்கு சந்நியாசத்தினால கிடைக்கும். ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சம காரணம் உச்சதே. இந்த சாதனைகள்லாம் பண்ணுறதுக்கு சில ஒரு வழிமுறைகள் இருக்கு, அது முனியினுடைய யோகம். யோகாரூடன் அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டான்னா சமஹா, அவன் மனசு அடங்குறதா அவன் பண்ண வேண்டிய காரியம், அவன் வந்து சாதனைகள் கூட பண்ண வேண்டியதில்லை. சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே. ஒருத்தனுக்கு ஞானம் வந்துவிட்டது என்றால் அவனுடைய பிசிக்கலாவோ மென்டலாவோ எல்லா காரியங்களும் நின்று போய்விடும். தஸ்ய காரியம்னு வித்தியதே, அவனுக்கு காரியமே கிடையாது அப்படின்னு இந்த படிப்படியா சொல்லி இப்படி ஒரு நிலைமை இருக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸாஜரேஷன் கிடையாது. இந்த கர்மாலேருந்து ஆரம்பிச்சு ஈஸ்வரார்ப்பண புத்தினால பக்தி ஏற்பட்டு சித்த சுத்தி ஏற்பட்டு பகவான்கிட்ட இரண்டரை கலந்து சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஞான நிலைமை இருக்கு. அந்த அனுபூதி மகான்களுடைய அனுபவம், அதனால நீ அதை நீங்கள் அதை ஒத்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. இந்த குமாரில பட்டருக்கு சங்கரர் தர்சனம் பண்ண போதே அந்த ஞானம் வந்துடுறது. அவர் பேச 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 அவருக்கு அந்த தெளிவு வந்துடுறது. குமாரில பட்டருக்கு அவர் வந்து ஆஹா நான் புரிஞ்சுட்டேன், நீங்கள் உங்களுடைய தர்சனத்தினாலையும் உங்களுடைய வாக்குனாலையும் எனக்கு இந்த ஞானத்தை உபதேசம் பண்ணதுனால எனக்கு இது புரிஞ்செடுத்து அனுபவப்பட்டுடுத்து, நான் உயிரோடு இருந்தேன்னா இதை பிரச்சாரம் பண்ணி உங்களுக்கு உபகாரம் பண்ணுவேன், ஆனால் நான் இந்த மாதிரி என் உயிர் என் காலம் முடிய போகிறது. மாஹிஷ்மதிங்கிற இடத்துல மண்டன மிஸ்ரர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நல்ல செல்வத்தோடு செல்வாக்கோடையும் நிறைய யாகங்களெல்லாம் பண்ணிட்டு சோமயாகலாம் பண்ணிட்டு கர்ம மார்க்கத்தில் குமாரிலபட்டர் ஒரு பிரச்சாரகரா ஒரு பண்டிதரா இருக்கார். அதை வந்து நன்னா அபியாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் மண்டன மிஸ்ரர். நீங்க அந்த மண்டன மிஸ்ரரை போய் பார்த்து ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் அவருக்கு இருக்கா, நீங்க அவரை வந்து இந்த வேதாந்தத்தை அவரை புரிஞ்சுக்க வச்சுட்டேன்னா அவரோட சிஷ்யர்களாகவும் இந்த வழிக்கு வருவா, நான் உங்களை பிரார்த்திச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க பார்த்துட்டே இருங்க, நான் என்னோட காலத்தை விட்டுறேன். சபரி சரபங்கர்லாம் ராமதர்சனத்தோடய மேலுலகத்துக்கு போன மாதிரி அவர் அந்த தூஷாக்னியில் தன்னோட உடம்பை விடுறார். இந்த இடத்துல பெரியவா வந்து ரெண்டு சொல்றா, அவருக்கு அந்த நெருப்பு சுடவே இல்லையா. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தெண்டலும் வீங்கிழவேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே அப்படின்னு அப்பர் பெருமான் சுண்ணாம்பு கலவால இருந்தாலும் அவருக்கு அது சுடாத போல ஆச்சாரியால் தர்சனத்தினால குமாரிலப்பட்டிருக்க அந்த நெருப்பு அவர் சுடவே இல்லை அப்படின்னு சொல்றார். இன்னொன்னு சொல்றா பெரியவா, சீதாதேவி பிரார்த்தனை பண்ணதுனால ஹனுமார் வால்ல எப்படி அக்னி சுடலையோ அந்த மாதிரி இவருக்கு குளிர்ச்சியாக இருந்தது. சுடலைங்கிறது ஒரு பக்கம், குளிர்ச்சியாக இருந்ததுங்கிறதுக்கு இந்த ஹனுமார் வாலை வச்சத்தி அவருக்கு சீதாதேவி அம்பாளனுங்கிறதுனால சுடாத போல அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் இன்றைக்கி பிரதோஷ வேளையில் இந்த பரமேஸ்வர தியானமாகவும் பரமேஸ்வர அம்சமான ஹனுமார் அம்பாள் தியானமாகவும் இருக்கு. அப்படி அந்த குமாரிலபட்டர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு அவர் கைலாசத்துக்கு போயிட்டார். சுப்பிரமணிய சுவாமி ஆதிசங்கர் பகவத் பாதாள் அடுத்தது மாஹிஷ்மதியில் போய் மண்டன மிஸ்ரர் பார்க்கறது, அவரையும் சரசவாணியையும் வாதத்தில் ஜெயிக்கிறது. அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா.